தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு. அவர் ஒரு பொறியியல் வல்லுநர். புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியில் படிக்கிற போது தங்கப்பதக்கம் பெற்றவர். படித்து முடித்துவிட்டு இன்றைக்கிருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் செய்வதைப் போல வெளிநாட்டில் வேலை கிடைத்து சகல வசதிகளோடு 7 வருடங்கள் வாழ்ந்தவர். 7 வருடங்களுக்கு பிறகு தனக்கு திருமணம் முடிப்பதற்காக தமிழகம் வந்தார். சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கிராமத்திற்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து ரயிலேறி சேலம் வந்த பிறகு அவருடைய ஊருக்கு போவதற்கு பேருந்து இல்லாமல் நீண்ட மணி நேரம் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. நீண்ட மணி நேரம் காத்திருந்த அவருக்கு இந்தியாவின் நிலைமை கண்டு கோபம் வந்தது. ஏன் இன்னும் இந்தியா முன்னேறவில்லை? இந்த கணனி உலகத்தில் ஊருக்கு போகக்கூட பேருந்து வசதி இல்லாது போய்விட்டதே, என்ன கேவலம் என்று கடுப்பு கண்களில் பொங்கி வழிய பேசினார். அவருடைய பள்ளி ஆசிரியரிடம் இது பற்றி சொல்லி காரசாரமாக வாதாடினார். உடனே அந்த ஆசிரியர் சொன்னார், உன்னை போன்று படித்த அறிவு படைத்த இளைஞர்கள் இன்றைக்கு படித்து முடித்துவிட்டு வெளிநாடுகளில் சென்று வேலை பார்ப்பதால் தான் இந்தியா இன்னும் முன்னேறவில்லை என்றார். அந்த ஆசிரியரது இந்த வார்த்தைகள் சம்மட்டி அடித்தாற்போல் அவருடைய மனதிலே பதிந்தன. மனதுக்குள்ளே ஒரு வகையான சுத்திகரிப்பு நிகழ்ந்தது. என் நாட்டின் வளர்ச்சியற்ற நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். இனிமேல் எனது வருமானத்தில் 20% கிராமப்புற வளர்ச்சிக்கு செலவழிப்பேன் என்று வெளிநாட்டிலிருந்து கிராம மக்களினுடைய மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்குவது மட்டுமல்லாது அந்த திட்டங்கள் அமலாக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி நேரில் ஊருக்கு வந்து போகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, தன்னோடு இருக்கிற சமூகமும் முன்னேற வேண்டும் என்று பிறரினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை இழக்கிற, தன் சொத்தை நேரத்தை செலவழிக்கிற உயரிய குணத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். நான் என்பது சுருங்கி பிறர் என்பது பெரிதாகிவிட்ட ஒரு பிறர் நலச் சூழலை இங்கே நாம் உணர்கிறோம். இன்றைய யோவான் நற்செய்தி இதே கருத்தை ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, மீட்புக்காக தன் ஒரே மகனையே உலகிற்கு அர்ப்பணிக்கிற ஒரு தியாகத்தை, சமூக கரிசனையை முன்னிறுத்தி காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை, முன்னேற்றத்தை தருகிற கிறிஸ்துவை ஒரு ஒளிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இருளை விலக்கி ஒளி தருகிற வாழ்வை வாழ்வதென்பது கிறித்தவ அறநெறி என்று அடிக்கோடிட்டு இன்றைக்கு நமக்கு காண்பிக்கிறது. பிறருடைய முன்னேற்றத்திற்காக தன்னை இழக்கிற செயல்பாடு ஒரு உயரிய தியாக வாழ்வு மட்டுமல்ல, அது ஒரு இறை செயல்பாடு என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இப்படி வாழ்கிற வாழ்வு ஒரு சிறப்பு வாழ்வு, ஒளி வாழ்வு. வெறுமனே உண்டு குடித்து உயிர் வாழ்வதற்கும் பிறருக்காக உயிர் வாழ்வதற்கும் ஒரு ஆழமான வேறுபாடு இருக்கிறது. இரவு படுத்து காலை எழுந்து மூச்சு விட்டு பசித்த போது உணவுண்டு வாழ்கிற வாழ்வில் ஒரு சராசரித்தனம் இருக்கிறது, ஒரு விலங்குத்தனம் இருக்கிறது. விலங்குகளின், ஐந்தறிவற்ற பிராணிகளின் வாழ்வுதான் அது. அங்கே சிந்தனை என்பது இல்லை, அதற்கு ஒரு ஆய்ந்துணர்தல் தேவையில்லை, ஒரு அனிச்சை செயலாய் அது நடக்கும். நாம் ஒன்றும் அதை நடத்த வேண்டியதில்லை. ஆனால் மனித வாழ்வு, கிறித்தவ வாழ்வு அப்படி இருத்தல் கூடாது. தான் வாழ்கிற போதே பிறரையும் வாழ வைக்கிற பண்பு இருக்கிறதே, அது உண்மையான கிறித்தவ வாழ்வு, மனித வாழ்வு. அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக உயிரையே கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் உயிரை கொடுத்து பிறரினுடைய உயிரை காக்கிற குணம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின் வழி நின்று வாழ்கிற வாழ்வு. அதைத்தான் இன்றைய நற்செய்தி ஒளி வாழ்வு என்று சொல்லுகிறது. யோவான் நற்செய்தியில் இப்படிப்பட்ட வாழ்வை நிலையான வாழ்வு என்று சொல்லுகிறார். வெறுமனே உயிர் வாழ்வதற்காக வாழ்கிற வாழ்வு நிலையற்றது. அப்படி வாழ்ந்து இறந்த பிறகு வாழ்ந்ததின் அடையாளமே இல்லாது போகும், சுவடற்று போகும் என்றும், அந்த இருந்த சுவடில்லாது அழிந்து போகும் என்றும், ஆனால் பிறரை வாழ வைப்பதற்காக வாழ்கிற வாழ்வு இருக்கிறதே அது என்றைக்குமே நிலைத்திருக்கிற வாழ்வு என்றும் இன்றைக்கு நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். தான் இறந்தாலும் நாம் யாரை வாழ வைத்தோமோ அவரில் நாம் தொடர்ந்து வாழ்கிறோம் என்பதை இது உணர்த்துகிறது. எதற்காக, எந்த கொள்கைக்காக போராடி இறந்தோமோ அந்த கொள்கை நிலைநாட்டப்படுகிற போது, அன்றாட வாழ்வில் வாழ்வாகிற போது, அந்த மதிப்பீடுகளை கொண்டு வாழ்கிறவர்களோடு நாமும் இறந்தாலும் வாழ்வோம் என்பதை இது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இப்படிப்பட்ட பிறர்க்கென வாழ்கிற வாழ்வை ஒழிக்கு ஒப்பிடுகிறார் இன்றைய நற்செய்தியாளர் யோவான். இயேசு கிறிஸ்துவை ஒழிக்கு ஒப்பிடுகிற போது அதனூடே மெல்லிதாக ஒளிந்து கொண்டிருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், தான் வாழ்வது மட்டுமல்லாது பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்பது ஒளி வாழ்வு. அந்த ஒளி வாழ்வு இருளை போக்குகிறது, மனதில் இருக்கக்கூடிய கரையை அகற்றுகிறது. அது இருள் என்கிற துயரம் விளக்குகிற தெய்வ செயல்பாடு. தங்கத்தை உருக்கி அழுக்கை நீக்குகிற நெருப்பு போன்று கரை போக்குகிற உன்னத செயல் அது. அதனால்தான் அதை ஒளி செயல்பாடு என்கிறார். ஒளி இருளை போக்குகிற ஒரு உன்னதமான அகக்குளியை நிகழ்த்துகிற ஒரு நேரம் இது என்பதை இந்த தவக்காலத்திலே நமக்கு இந்த நற்செய்தி உணர்த்துகிறது. இந்த தவக்கால பொழுதுகளில் இப்படிப்பட்ட ஒளி வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவைப் போல சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும், நம்மை சுற்றியிருக்கிற அநீதச் சூழலை மாற்றுவதற்காகவும் வாழ்கிற நிலையான வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று இந்த தவக்கால பொழுதுகளில் புனித யோவான் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். நான் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு பிறர் என்பது முன்னிறுத்தப்படுகிற மாற்றம், மனமாற்றம் நிகழ இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தன்னை கடந்து தன் விருப்பு வெறுப்புகளை தாண்டி பிறருடைய துயரை துடைத்திடவும், பிறருக்காக போராடி நீதியை பெற்றிடவும் வாழ முற்படுகிற ஒவ்வொரு முறையும் நாம் நிலையான வாழ்வை நோக்கிச் செல்கிறோம் என்று பொருள்படும். பிறருக்காக வாழ்கிற ஒவ்வொரு மணித்துளியும் நாம் ஒளி வாழ்வை வாழ்கிறோம் என்பதை உணர்த்துகிற அற்புத பொழுது அது. சமூக இருளை விளக்குகிற உன்னதமான செயல்பாட்டில் ஈடுபட்டு ஒளி வாழ்வை வாழ நாம் முற்படுவதுதான் நாம் எடுக்கிற தவக்கால முயற்சியாகும். அப்படிப்பட்ட ஒளி வாழ்வு வாழ, நிலையான வாழ்வை பெற்றிட இன்றைக்கு இறையருளை அனைவரும் வேண்டுவோம். ஒருவர் ஒருவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.
Ah, ah, ah.